கிறிஸ்துவ ஐக்கிய சபை வழங்கும் அடிப்படை வேதாகம சத்தியங்கள் வேதபாடம் 4. சகோதர சகரியா பொன்னன் அவர்கள் வழங்கும் வேதபாடம் 4, மனிதனுடைய வீழ்ச்சி. நம்முடைய கடந்த வேத பாடத்திலே நாம் ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களை நாம் தியானித்தோம். நாம் தேவனுடைய ஆதி தீர்மானம் என்ன மனிதனை குறித்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியா. நாம் இதை படித்து வருகிறோம். எப்படி மனிதன் பாவத்தில் விழுந்தான், எப்படி பிசாசு அவனை வஞ்சித்தான், இதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கென்று இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஆதாமுக்கு தேவன் நோக்கத்தை வைத்திருந்தோ அதே நோக்கத்தை தான் தேவன் நமக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் ஆதாம் அந்த நோக்கத்திலே தவறிவிட்டார். ஆனால் நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். நாம் வேதத்திலிருந்து எப்படி சாத்தான் ஆதாமும் ஏவாளையும் விழச்செய்தான் என்பதை நாம் பார்த்துக் கொண்டால் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கென்று நாம் வேதவசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் மனிதன் பூர்ணமடையும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். தேவ மனுஷன் எல்லாவற்றிலும் தேறும்படியாக கொடுத்திருக்கிறார். நாம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது சாத்தானுடைய தந்திரங்களையும் அறிந்து கொள்ள முடியும். நாம் சாத்தான் மூலமா எப்படி மனிதன் விழுந்தான் என்பதை 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய விளைவு என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் மனிதன் தம்மையே சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார் அல்லாமல் மனிதன் தன்னைத்தானே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஆதாம் பாவம் செய்தால், ஏவாளும் பாவம் செய்தால், ஆதாம் பாவம் செய்தார். அவள் பாவம் செய்தவுடனே அவள் செய்த முதல் காரியம் தங்களை ஒருவருக்கொருவர் மறைத்துக் கொண்டார்கள். தேவனிடத்திலும் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அவை பாவத்தினுடைய விளைவு இதுதான். தேவனிடத்திலிருந்து நம்மை ஒழித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவள் இருவருமே மரங்களுக்குள்ளே தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த ஏதேன் தோட்டத்திலே. இதை காட்டிலும் புத்தியமான காரியத்தை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு மரத்தின் கீழாக தேவன் பார்க்காதபடி ஒளிந்து கொள்ள முடியும் என்று ஆதாம் நினைப்பது. ஆம், பாவம் மனிதனை புத்தியினனாய் மாற்றுகிறது. இங்கே ஆதாம் மரத்தின் பின்மாய் போய் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். இதுதான் அதனுடைய உதாரணம். அவன் தேவனிடத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். இன்னொரு விஷயம் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அத்தி இலைகளை அவர்கள் இருவரும் பயன்படுத்தி தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தாங்கள் இருக்கிறது போலவே ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். பாவம் வருவதற்கு முன்பதாக ஆதியம் 2 25 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே பாவம் இல்லை. பாவம் இல்லாவிட்டால் அங்கே வெட்கப்படுவதற்கு அவசியம் இல்லை. அவர்கள் ஒருவர் பார்த்தார்கள். இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க வேண்டும். இப்படித்தான் இந்த அத்திய இலைகளை நாம் தரித்துக் கொள்வது என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் ஏன் அத்தியலைகளை அவர்கள் அத்தியலினால் தங்களை மூடிக்கொண்டார்கள்? ஒருவரத்தில் ஒருவர் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஏதேன் தோட்டத்திலே வேறு யாருமே இல்லை. இவருடைய நிர்வாணத்தை பார்ப்பதற்கென்று எந்த மனிதனும் கிடையாது. நாம் மிருகங்கள் மத்தியிலே நாம் நிர்வாணமா இருப்பது நமக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஒரு பூனை இருக்குது என்று சொன்னால் நீங்கள் அந்த பூனை நிர்வாணத்தை பார்த்து விட்டது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். இப்பொழுது அவர்கள் இருவர் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இருவரும் யாரிடத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள்? அவர்கள் அத்தியலை தைத்து தங்களை மூடிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு. ஆகவே ஆதாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய நிர்வாணத்தை பார்க்க விரும்பவில்லை. ஏவாள் தன்னுடைய கணவன் தன்னுடைய நிர்வாணத்தை பார்க்க விரும்பவில்லை. வியப்பாக இருக்கிறது. நாம் இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பொருத்தி பார்த்தால் நாம் மனித வர்க்கத்திலே நாம் இன்றைக்கு பார்க்க முடியும் பாவத்தினுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்று. மனிதன் தன்னை ஒழித்துக் கொள்ள விரும்புகிறான். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில சில பகுதிகளை ஜனங்கள் பார்க்க கூடாது என்று எண்ணுகிறான். அவன் அதை மற்ற மக்கள் பார்த்தால் தான் வெட்கப்படுகிறான். நாம் மற்ற மக்கள் நாம் இருக்கிறது போலவே நம்மை பார்ப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு குறித்து வெட்கப்படுகிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து மறைத்துக் கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ணுகிறோம். ஆகவே நாம் நம்மை நாமே மறைத்துக் கொள்கிறோம். அதுதான் இந்த அத்தியலினுடைய அர்த்தம் பொருள். அதனுடைய முடிவு என்னவென்றால், எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முகமுடியை போட்டுக் கொண்டுதான் வாழுகிறார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் போல நடிக்கிறார்கள், சந்தோஷமாய் உள்ளவர்களைப் போல பாசாங்கு செய்கிறார்கள். ஆனால் உள்ளே காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாமே நன்றாக இருக்கிறது போல தோன்றுகிறார்கள், ஆனால் எல்லாமே சரியாக இல்லை. ஏனென்றால் தேவன் தாங்கள் இருக்கிறது போலவே அவர் அறிந்தால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ணுகிறார்கள். ஆகவே மனிதன் மத சம்பந்தமான கிரியைகளை செய்கிறான். இந்த மத கிரியைகள் தான் இந்த அத்தியிலைக்கு ஒப்பாக இருக்கிறது. நாம் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறோம், நம்முடைய பாவத்திற்கு மறைப்பதற்காக, நம்முடைய வீழ்ச்சிகளை மறைப்பதற்காக ஏதோ ஒன்றை செய்கிறோம். அதுதான் இந்த அத்தியிலைகளுடைய அர்த்தம். உதாரணமாக தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறோம், அல்லது புனித யாத்திரை போகிறோம், அல்லது மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்கிறோம், பிச்சைக்காரர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். இது எதற்கு என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை தேவனிடம் இருந்து சம்பாதிப்பதற்காக இப்படி செய்கிறோம். ஆகவே மனிதன் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக பல காரியங்களை செய்கிறான். தேவன் அப்படி செய்தால் தான் ஏற்றுக்கொள்வார் என்று உணர்கிறான். இதை அகற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். தேவன் எந்த அளவாய் அவனை நேசித்தார் என்று சொன்னால் அவன் இருக்கிற வண்ணமாகவே அவரை ஏற்றுக்கொள்கிறார் மனிதன். தேவன் மனிதன் இருக்கிற விதமாகவே விட்டுவிட விரும்பவில்லை. தேவன் அதிகமாக நம்மை நேசித்திருக்கிறார். ஆகவே நாம் இருக்கிறது போலவே நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். அதற்கு பிறகு அவர் நம்மை மாற்றுகிறார். ஆகவே நாம் தேவனிடத்திலே போய் நாம் வேறு ஒரு நபரா இருப்பது போல நாம் நடிக்க வேண்டாம். திருமணத்திலேயும் இது உண்மையா இருக்கிறது. கணவனும் மனைவியும் முகமுடியை அணிந்து கொண்டு வாழ்வதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொரு வெளியரங்கமாக வாழ்வதில்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை துணை என்னை பார்த்தால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டால், என்னுடைய பலவீனம் அவளுக்கு தெரியும் என்று எண்ணுகிறாள். ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை என்னுடைய வாழ்க்கை துணிந்து மறைத்துக் கொள்கிறேன், அப்பொழுது என்னை அவள் ஏற்றுக்கொள்ளார் என்று எண்ணுகிறேன். ஆகவே நமக்குள்ளாக ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்படும்படியான ஒரு வாஞ்சை. நாம் நம்முடைய சக மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறோம். ஆகவே நாம் முகமுடிகளை அணிந்து கொண்டு நடிக்க ஆரம்பிக்கிறோம். இதற்கு இந்த எல்லா காரியங்களுக்கும் என்ன தீர்வு? இயேசு கிறிஸ்து என்ன தீர்வை ஏற்படுத்தினார்? மனிதனுடைய முழு வீழ்ச்சிக்கும், அல்லது ஆதாம் ஏவாளனுடைய முழு வீழ்ச்சிக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு தீர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? தேவன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிந்தால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பூரணமற்ற காரியங்கள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், அவர் நாம் இதை குறித்து நாம் நிச்சயத்திருப்போம் என்று சொன்னால், நாம் மற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்கிறாள் என்கிற காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். நாம் ஏன் மனிதர்த்திருந்து மனிதர்த்திருந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால், தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று நமக்கு சந்தேகம், நமக்கு நிச்சயம் இல்லை. ஆகவே தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டார் என்கிற காரியத்திலே நாம் நிச்சயித்திருக்க வேண்டும். அதற்கு அப்படியானால் ஒரு காலம் நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்து மற்றவர்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலை நாம் எதிர்பார்க்க மாட்டோம். எல்லா மக்களும் தேவனுக்கு முன்பாக பாதுகாப்பற்ற உணர்வுகளை வந்துவிட்டார்கள். ஆகவே தான் இது அநேக பாவங்களுக்கு வேறாக இருக்கிறது. பாதுகாப்பற்ற உணர்வு விசுவாசிகள் மத்தியிலே பொறாமையும் போட்டியும் காணப்படுகிறது. இதுதான் காரணம். அவர்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே என்று எண்ணுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட எல்லா ஒரு குறைகளும் பாதுகாப்பற்ற உணர்வு நிர்மாணமாக தான் வருகிறது. தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே. அநேக பிரசங்கியார்கள் இந்த உணர்வோடு கூட குற்ற உணர்வையும் கூட்டுகிறார்கள். மக்களுக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்வை அதிகரிக்கிறார்கள். இந்த மக்களிடத்திலே குற்ற உணர்வை கொடுப்பதன் மூலமாக அநேக மத தீவிரவாத இயக்கங்கள் மனிதர்களை கையாளுவதற்கு எளிதாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு மனிதனை குற்றப்படுத்திவிட்டால் அவன் பலவீனனாகிவிடுவான். அதற்கு பிறகு அவனை கையாளுவது மிகவும் எளிது. ஆகவேதான் இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் மக்களை குற்ற உணர்வுடைய செய்யக்கூடிய பிரசங்களாய் மாறுகிறது. அந்த பிரசங்கமானது இந்த திசையிலே ஏன் இப்படி நீ செய்யக்கூடாது, ஏன் இதை செய்யவில்லை, இப்படி பிரசங்கித்து குற்ற உணர்வுடைய வைக்கிறார்கள். வேதம் இதை சத்தக்கிரி என்று அழைக்கிறது. இது நாம் தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு நிமித்தமாய் செய்வதில்லை, நாம மனமோந்து செய்வதில்லை. அந்த குற்ற உணர்வுடைய அழுத்தத்தின் நிமித்தமாய் நாம் அதை செய்கிறோம். ஆனால் தேவன் நாம் அப்படி அவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நாம் எந்த ஒரு குற்ற உணர்வுடன் கூட நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவருடைய நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதினாலே அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டுமே அல்லாமல் குற்ற உணர்வுனாலே கை கொள்ள தேவையில்லை. ஆகவே தேவனுக்கு உங்களை மறைத்துக் கொள்வதற்கு மரங்களுக்கு பின்னாக போக வேண்டாம். நேரடியாக தேவனத்திலே நீங்கள் வாருங்கள். ஆனால் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். ஆதாம் பாவம் செய்த உடனே தேவனத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். நான் தவறிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படியானால் ஆதாம் தேவன் தினத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை கண்டுபிடித்திருந்திருப்பார். ஆனால் அதற்கு மாறாக தேவனிடத்திலிருந்து தன்னை ஒழித்துக் கொள்ள முடியாய் விரும்புகிறான் ஆதாம். அவனுடைய விளைவு என்னவென்றால் அவன் தன்னுடைய மனைவியை குற்றம் சாட்டுகிறான். ஆண்டவர் கேட்டார், என்ன செய்தார் என்று மனைவியை குற்றம் சாட்டுகிறான். ஆகவே தேவனோடு கூட உள்ள உறவு அங்கே முறிந்து விட்டது, மற்ற மக்களோடு கூட உள்ள உறவும் முறிந்து விடுகிறது பாவத்தின் நிமித்தமாய். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனோடு உள்ள உறவை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலே போதும். நாம் தேவனை அதிகமாக நேசிக்கிறோம் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோவான் 1:4 யோவான் சொல்லுகிறார், காண்கிற சகோதரனிடத்திலே நீ அன்பு கூற முடியாவிட்டால் காணாத தேவனிடத்திலே எப்படி நீ அன்பு கூறுவாய் என்று கேட்கிறார். அது கூடாத காரியம். நீங்கள் சகோதரனோடு கூட காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அதே காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதாமுடைய உறவு தேவனோடு கூட உள்ள உறவு முறிந்து விட்டது, மனைவியோடு கூட தனக்கு இருக்கக்கூடிய உணவும் உறவும் முறிந்து விட்டது. எப்பொழுது எப்படி உறவு முறிகிறது என்று சொன்னால் ஒருவர் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கும் பொழுது. ஆண்டவர் ஆதாமிடத்திலே வந்தார், ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். நீ இந்த மரத்தின் கனியை புசித்தாய் என்று கேட்கிறார். ஆதாம் சொல்கிறார், நான் நிர்வாணியா இருந்தபடினாலே நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தாயா என்று கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். அது ஆம் என்று சொல்ல வேண்டும் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும். இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் ஆம் என்று இருந்திருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் ஆதாம் அப்படி சொல்லவில்லை. அந்த பாவமானது உடனடியாக ஆதாமை அழித்து விட்டது. எப்படி வெகு சீக்கிரமாய் இந்த பாவம் என்னை கெடுத்து விட்டது என்று பாருங்கள். பாவம் மனிதனுக்குள்ளாக எவ்வளவு சீக்கிரமாய் விரைவாய் ஒரு கெடுதல் வேலையை செய்கிறது. கொஞ்ச நேரத்திலே அன்பு கூர்ந்த ஏவாளை இப்பொழுது குற்றம் சாட்டுகிறான். ஆதியாம் 2:21 நாம் பார்க்கிறோம், ஏவாளை ஆதாமத்திலே ஆண்டவர் கொண்டு வந்த உடனே என்னுடைய எலும்பில் எலும்பில் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவளுக்காக நான் காத்திருந்தேன் சொல்லி மனிதத்திலே அவ்வளவு சந்தோஷித்தான். ஆனால் ஒரு பாவம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டது என்று பாருங்கள். இப்பொழுது அவனுடைய முழு மனப்பான்மை ஏவாள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை மாறிவிடுகிறது. இப்பொழுது அவன் ஏவாளை குற்றம் சாட்டுகிறான். இந்த படத்து கனியை புசித்தாய் என்று கேட்கும் பொழுது இவள் தான் கொடுத்தாள் என்று ஏவாளை குற்றம் சாட்டுகிறான். ஆமாண்டவரே, இந்த ஸ்திரீ நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ அவள் தான் எனக்கு இந்த கனியை கொடுத்தாள், இந்த கனியை புசிக்கும்படியாக எனக்கு கொடுத்தாள். நீர் தான் அந்த ஸ்திரீயை எனக்கு கொடுத்தவர், அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஆகவே குற்றத்தை நீரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அங்கே ஆதாம் உணர்த்துகிறான். ஆகவே நம்முடைய குற்றங்களுக்கு நாம் மற்றவர்களை குறை சொல்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை குறை சொல்கிறோம், பிள்ளைகள் அம்மாவை குறை சொல்கிறார்கள், அவன் இதை செய்ததுனாலே தான் இது நடந்தது, அதை செய்ததுனால இது நடந்தது. ஆமாண்டவரே, நான் இந்த மரத்தின் கனியை புசித்தேன், ஆனால் இந்த ஸ்திரீதான் எனக்கு கொடுத்தாள், இப்படிப்பட்ட ஸ்திரீயை எனக்கு மனைவியாக நீதான் கொடுத்தீர் என்று குற்றம் சாட்டுகிறான். உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் அவிசுவாசிகளை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை, விசுவாசிகளை குறித்து நான் பேசுகிறேன். அவர்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மனப்பான்மை இருக்கிறது என்று கண்டுபிடித்தீர்களா? எவ்வளவு ரட்சிப்பை நீங்கள் அனுபவித்தீர்கள்? ரட்சிப்பு என்பது இந்த எல்லா துர்க்குணமான காரியங்களிலிருந்து விடுதலை ஆகுவதுதான். பிசாசு ஆதாமிடத்திலே போட்ட எல்லா துர்க்கிரிகளிலிருந்தும் நான் விடுதலை ஆகுவது. ஆதாமிடத்தில் எவ்வளவு கொடுமையான காரியங்களை போட்டு விட்டான், நான் அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இங்கே ஒரு நிர்பந்தமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் வேறொரு குற்றம் சாட்டுகிறான், வேறொரு குற்றப்படுத்துகிறான், பழி சொல்லுகிறான். என்னுடைய பழி அல்ல, என்னுடைய குற்றம் அல்ல, இது இவனுடைய குற்றம் என்று சொல்லுகிறான். தேவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறான். இப்படி விசுவாசிகள் பேசுகிறீர்கள் கேள்விப்பட்டது இல்லையா? இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் எந்த அளவு நாம் குறைவாய் ரட்சிக்கப்பட்டிருக்கும் என்பதை தான் காண்பிக்கிறது. நாம் இன்னும் அதை பார்க்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனப்பான்மை பாவம் என்று நாம் இன்னும் அதை பார்க்கவில்லை என்பதை தான் இது நிரூபிக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்கவே இல்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். நாம் பூர்ணவான்கள் ஆவதல்ல, நாம் பூர்ணத்தை நோக்கி நாம் போக முடியாது. ஒரு நபர் உண்மையாலுமே மறுபடியும் பிறக்கும் பொழுது உடனடியாக அவர் பாவத்தை குறித்து உணர்வுள்ளவராய் மாறுகிறார். ஆனால் அநேக ஆண்டுகளிலே பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் விழுந்ததை அறியாதிருக்கிறான். அவன் தன்னை குற்றம் சொல்லுகிறான், தன்னை குற்றம் சொல்லுகிறேன், மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறான். அநேக கிறிஸ்தவர்கள் வெற்றி வாழ்க்கைகளை வராமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். ஏனென்றால் அவர்கள் அந்த பழியை தங்கள் மீது எடுத்துக் கொள்வதில்லை. அவர்கள் வேறு ஒருவரை குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படி நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அந்த ஒரு கதை இப்படியாக போகிறது. ஒரு ராஜா ஒரு சிறைச்சாலைக்கு சென்றார். அவருடைய பிறந்த நாளிலே அவர் அனைவரை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்பினார். விடுதலை ஆக்குவதற்கு முன்பதாக அவர்களதில் போய் பேசுவோம் என்று சொல்லி ஒரு நல்மனதோட கூட அவர்களதில் பேச போகிறார். எல்லாரையும் சிறையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்பி போகிறார். அவர்களை விடுதலையாக்குவதற்கு முன்பதாக அந்த சிறைச்சாலைக்கு செல்கிறார். அவர்களதிலே போய் பேசி ஏன் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது பேசுகிறார். அவர் முதல் சிறை கைதி இடத்திலே போய் பார்க்கிறார். அவனை பார்த்து ஏன் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று கேட்கிறார். அவன் என்னுடைய குறையல்ல, நான் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டேன், என்னாலே நியாயப்படுத்த முடியவில்லை, ஆகவே அப்படி சொல்லிவிட்டான். இரண்டாவது கைதி இடத்திலே போகிறார். அவன் போய் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான். அந்த குற்றவாளியின் முகம் என்னுடைய முகத்தை போல இருந்தது, ஆகவே அவனை பிடிப்பதற்கு பதிலாக என்னை பிடித்து இங்கே சிறைச்சாலை வைத்து விட்டார்கள் என்று சொல்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆகவே தங்களுடைய மனதின்படி அவர்கள் எல்லாரும் நல்ல மக்கள் தான். ஆனால் அந்த ராஜா கடைசி கைதி இடத்திலே வருகிறார். அந்த சிறை கைதி சொல்கிறான், நான் தவறு செய்தேன், நான் கெட்டவன், நான் பல கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், ஆகவே தான் நான் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இங்கே இருப்பதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறான். அந்த ராஜா சொன்னார், அந்த ஜெயிலர் பார்த்து சொன்னார், மிகவும் ஒரு வேடிக்கையாக சொன்னார். அவர் சொன்னார், உனக்கு இந்த சிறைச்சாலையில் அநேக நல்ல மக்கள் இருக்கிறார்கள், இந்த ஒரே ஒரு மனிதன் தான் கெட்டவனா இருக்கிறான். இந்த ஒரு மனிதன் மட்டுமே கெட்டவன் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த கெட்டவனை இந்த எல்லாம் நல்ல மக்களோடு கூட வைத்திருந்தால் மற்றவர்களும் கெட்டு விடுவார்கள், ஆகவே இந்த மனிதனை நான் விடுதலையாக்கி விடலாம் என்று சொல்லுகிறார் அந்த ராஜா. அந்த மனிதனை விடுதலையாக்கி விட்டார்கள். ஏன் இந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டான்? அந்த கோட்பாடு இதுதான், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். ஆதாமால் அப்படி தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் ஏவாளை பார்த்து கேட்கிறார், நீ இதை செய்தாய் என்று கேட்கிறார். ஏவாளும், நானும் இந்த வலு சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறாள். அன்பான சகோதரரே, எந்த அளவுக்கு நாம் இந்த பழக்கத்தை மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டிருப்போமோ, அல்லது சூழ்நிலையை நாம் குறை சொல்கிறோமோ, அல்லது நாம் வளர்ந்த விதத்தை குறை சொல்கிறோமோ, நாம் அந்த பழியை நாம எடுக்க விருப்பமில்லை என்று சொன்னால் ஒரு காலம் நாம் ரட்சிப்பின் முழுமையை அனுபவிக்க போவதில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், 48 ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருந்து வருகிறேன். நான் மிக மிக குறைவான விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு தான் இந்த பழியை தாங்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மிக மிக குறைவானவர்கள் தான். ஆனால் அநேக விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், அவர்கள் தங்களை குற்றம் சொல்வதற்கு பதிலாக மற்றவர்களை குற்றம் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்திலே தொங்கிக் கொண்டு அந்த கல்லனை பாருங்கள். தேவன் எப்படி அவனை தன்னுடைய ராஜ்யத்தில் எடுத்து சென்றார்? ஒரே ஒரு காரியம், அந்த சிலுவையில் அறையப்படுவது மிகவும் மோசமான ஒரு காரியம், மிகவும் மோசமான ஒரு தண்டனை அந்த ரோம மக்கள் கொடுப்பார்கள். அது மிக மோசமான குற்றவாளிகளுக்கு தான் இந்த சிறை, இந்த சிலுவையில் அறையப்படக்கூடிய தண்டனையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது மற்ற தண்டனைகள் என்று சொன்னால் சிறைச்சாலையிலே போடுவார்கள், அல்லது வேறு தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் மிகவும் கொடூரமான குற்றத்துக்கு தான் இந்த தண்டனை கொடுப்பார்கள். ஆகவே அந்த கள்ளநிலை ஒருவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். லூக்கா 23:39 வாசிக்கிறோம். அவன் இப்படி சொல்லுகிறான், என்னை ரட்சியும், நான் இங்கே இருப்பதற்கு நான் தகுதி அல்ல, நான் ஒரு சில தவறுகளை செய்திருக்கிறேன், ஆனால் சிறுவிலை அறையப்படுவதற்கு அளவுக்கு நான் தவறு செய்யவில்லை. ஆனால் மற்ற கள்ளனை பார்த்து ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த கள்ளன் இந்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறான், எப்படி நீ இப்படி பேச முடியும், இந்த மனிதர் எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனால் நாம், லூக்கா 23:41, நாம் நீதியா நியாய எப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, ஆதாமுக்கு நேர் எதிராக இந்த கள்ளன் இருக்கிறான். முதல் கள்ளன் ஆதாமை போலதான், அவன் எந்த பழியும் தான் ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த கள்ளனோ சிலுவையில் அறையப்படுவதற்கு நாங்கள் தகுதியானவன் என்று சொல்லுகிறான். முதல் கண்டன் அப்படி அல்ல, நான் ஒரு சில ஆண்டுகள் ஜெயில இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்னுடைய தவறு என்று சொல்லுகிறான். அந்த இந்த கள்ளன் நடந்த தெரியுமா? அந்த தன்னுடைய பழியை தன்மேல் ஏற்றுக்கொண்ட அந்த கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் பழியை தங்களோ மேல் ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொண்டார்களோ அவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆதாமை தேவன் ஏன் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டினார்? அவன் பழியை தான் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதிருந்தான். நாம் இந்த லூக்கா 18 அதிகாரத்திலே ஒரு ஆயக்காரன் பரிசேயனுடைய கதையை நாம் கேட்கிறோம். பரிசேயன், நான் ஒரு தவறையும் செய்யவில்லை என்று சொல்கிறான். நான் நல்ல மனிதன், நான் மற்ற மக்களைப் போல தவறு ஒன்றும் நான் செய்யவில்லை. அங்கே வருகிற மனிதன் அவன் விபச்சாரக்காரன், இவன் திருடன், இங்கே ஜபிக்கிறானே அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். ஆனால் நான் நிறைய நல்ல காரியங்களை செய்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், நான் நற்காரியங்களை செய்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய என்று கொண்டிருக்கிற இன்னொரு பாவி அவன் சொல்கிறான், அவன் தலையும் கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்கிறான். 100 பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய மனைவி நான் குறை சொல்வதில்லை, நான் தான் இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் என்று சொல்கிறான். இயேசு சொன்னார், அந்த மனிதனல்ல இந்த மனிதனை நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போகிறான் என்று சொல்கிறான். அந்த கள்ளன் பரதீசுக்கு போகிறான். ஆனால் மற்றவர்களை அற்பமாய் என்ன மனிதன், தன்னையே நம்பின மனிதன், தான் நீதிமான் எண்ணினவன், அவன் தள்ளப்பட்டான். ஆகவே நாம் ஆதியாகமத்திலிருந்து 3 இந்த முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும், அது என்னவென்றால் ஐக்கியத்திலே அதிக வல்லமை இருக்கிறது. நான் தனிப்பட்ட விதத்தில் என்ன நம்புகிறேன் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக பிசாசோடு பேசும்போது ஒன்றாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேற்றுக்கொண்டிருக்கலாம், அவர்கள் இந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டார்கள். ஆதாம் குடும்பத்துக்கு தலையாக இருந்து பிசாசுக்கு ஆதாம் பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே ஐக்கியத்திலே பலன் இருக்கிறது. ஒருவரை காட்டிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று பிரசங்கிலே வாசிக்கிறோம். ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவானே. இரண்டு பேர் ஒன்றுபட்டிருந்தால் அவர்கள் பிசாசு எதிர்க்க முடியும், அவனை ஜெயிக்க முடியும். இது நாம் ஆதியாம 3 கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு பாடம். ஆகவே ஐக்கியத்திலே ஒரு பலன் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஐக்கியத்தை நாடுங்கள், மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஐக்கியத்தை கட்டுங்கள். இயேசு சொன்னார், 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறோம் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிலே தேவனுடைய சமூகம் அதிகமாக இருக்க முடியும். 2 விசுவாசிகள் சேர்ந்திருக்கும் பொழுது, ஒன்றுபட்டிருக்கும் பொழுது, ஒருவரை குற்றம் சாட்டாதபடிக்கு தேவன் வியப்பான காரியங்களை அவர்கள் மூலமாக செய்ய முடியும். பிசாசோடு கூட போராட முடியும். நீங்கள் சிறு சிறு காரியங்களிலே ஒத்துக்கொள்கிற வரைக்கும் நான் காத்திருக்க போகிறேன் சொன்னால் முடியாது. ஆகவே நம்முடைய ஐக்கியமானது உபதேச விவரங்களினாலே அல்ல, உபதேச காரியினாலே அல்ல, உண்மையாலுமே இயேசுவை நேசிக்கிறோமா என்பதிலே தான் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆகவே ஆதாம் ஏவாளும் அங்கே உண்டாயிருந்திருந்தால் அவள் விழுந்திருக்க மாட்டார்கள். ஆகவே ஏவாள் சாத்தானோடு கூட பேசும்பொழுது, பிசாசோடு பேசும்பொழுது ஆதாம் சொல்லியிருக்க வேண்டும், நிறுத்து, நான் இப்போது சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். தேவன் அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்கள் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்தியிருந்திருக்க முடியும், தங்களை சாத்தானுடைய தாக்குதலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருந்திருக்க முடியும். சாத்தான் ஒரு காலம் கணவன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, அவனை பிரிக்க விரும்புகிறான். ஆனால் இருவர் ஒன்றாக இருந்தால் அதில் ஒரு பெரிய பலன் இருக்கிறது. ஆனால் தேவன் பிசாசு எப்படியாவது அது நடக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறான். இப்படித்தான் வீழ்ச்சி வந்தது. இங்கே நாம் பார்த்தோம், தேவன் அந்த வலு சர்ப்பத்தை சபித்தார், அவர் அந்த அந்த நிலத்தை சபித்தார். ஆனால் ஆதாம் ஏவாளை சபிக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடை வைத்திருந்தார். அவருடைய பிள்ளைகள் வீழ்ச்சி அடைந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு ஏற்பாடை வைத்திருக்கிறார். இந்த அற்புதமான காரியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். மனிதர் எங்கே வீழ்ச்சி அடைந்திருந்தானோ அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமே உன்னை தோட்டத்தினை வெளியே அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு நல்ல செய்தி, நான் உன்னை ரட்சிப்புக்கென்று ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறேன், முன் ஏற்பாடை செய்திருக்கிறேன். இந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெறுவாள், அவன் சாத்தானுடைய சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவான் என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஒரு ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். ஆதாமுடைய பாவத்தினுடைய எல்லா விளைவுகளிலிருந்தும் நாம் மீட்கப்பட்டு ஒரு ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். இதைத்தான் நாம் ஆதியாம் 3 வாசிக்கிறோம். நீங்கள் வீழ்ச்சியடைந்தாலும் தேவனிடத்திலே நேர்மையானவர்களாக இருந்தால் தேவன் உங்களை தூக்கி எடுக்க முடியும். அவர் நம்முடைய வீழ்ச்சிக்கென்று ஏற்கனவே ஒரு முன் ஏற்பாடை செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு இது பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.